Let's turn to a verse in 1 Thessalonians in chapter 5.
1 Thessalonikkar 5th adhigarathile oru vasanathai naam vasippom.
We read in verse 5 that we are all sons of light and sons of the day. We are not of the night nor of darkness.
Nam ellarum velichathin pilligalum pagalin pilligaluma irukkrom. Nam iravukkum irulukkum ullanavargal allave.
That is our calling.
இதுதான் நம்முடைய அழைப்பு.
And the Bible says that the whole world lies in darkness.
இந்த முழு உலகமும் இருளிலே கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
And the great tragedy in India and in Tamil Nadu is that very often there is not much difference between the children of light and the children of darkness.
இந்தியாவிலும் விசேஷித்த விதத்திலே தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபம் என்னவென்றால், இருளின் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசமே இருப்பதில்லை.
So my dear brothers and sisters, we must take it as a challenge in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
That there must be as much difference between your life and an unconverted person as there is between light and darkness.
இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ, அதுபோல மனம் திரும்பின பிள்ளைகளாகி உங்களுக்கும் மனம் திரும்பாத அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் காணப்பட வேண்டும்.
And that's a good question that all of us can ask ourselves.
நாம் எல்லாருமே நம்மை பார்த்து கேட்க வேண்டிய நல்ல ஒரு கேள்வி இது.
The way you live in your home,
நீங்கள் ஒரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி,
is your home different from your neighbor's home, like light is from darkness?
இரவுக்கும் வெளிச்சத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை போல உங்களுடைய வீட்டிற்கும் பக்கத்து வீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறதா?
And if it is not like that,
அப்படி இல்லை என்றால்,
then we have to say that we have failed the Lord.
நாம் தேவனிடத்தில் நாம் தவறி விட்டோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
When Paul was writing to the church in Corinth,
கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு தேவன் பவுல் எழுதும்பொழுது
he told them like this in 1 Corinthians 4,
1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார்,
and verse 19 and 20,
19 20 வசனங்கள்,
he says, when I come to you, I'll find out not the words of those who are arrogant but their power.
நான் உங்களிடத்திலே வரும்பொழுது இருமாப்படைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தையே அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார்.
Because the kingdom of God is not in words but
தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது.
So when we think that our words make us different from the unbelievers,
அவிசுவாசிகளை காட்டிலும் நம்மை வித்தியாசப்படுத்துவது நம்முடைய வார்த்தைகள் மட்டும்தான் என்று நாம்
எண்ணுவோமானால்,
அல்லது மற்ற ஸ்தாபன சபை பிரிவுகளிலே உள்ளவர்களை காட்டிலும் நாம் வார்த்தையிலே மட்டும் வித்தியாசம் உள்ளவர்கள் என்று
எண்ணினால்,
நம்முடைய உபதேசம் மேன்மையா இருக்கிறது என்று அநேக கிறிஸ்தவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
நான்
பார்க்கிறது பேச்சு அல்ல என்று பவுல்
சொல்கிறார்,
அது வல்லமை பலன்.
Its power that makes this light burn.
இந்த ஒளி விளக்கை எரிய செய்வது அது சக்தி பலன்.
And when the power is gone, the lights go.
மின்சாரம் போய்விட்டது என்று சொன்னால் இந்த லைட்டும் நின்றுவிடும்.
So Paul was telling these Corinthians, what's the use saying so many words if there is no power in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை மட்டும் பேசிக்கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம் என்று பவுல் கேட்கிறார்.
If the power is there, everybody will see it.
அங்கே பலன் இருக்குமானால் எல்லாருமே அதை பார்க்க முடியும்.
The light will be there. You know immediately if the power is gone.
இங்கே இந்த மின் விளக்கு இருக்கிறது, மின்சார சக்தி போய்விட்டதா இல்லை என்பதை உடனடியாக நாம் இந்த மின் விளக்கை வைத்து அறிந்து கொள்ளலாம்.
And you know when it has come on again.
மீண்டுமாய் மின்சாரம் வந்துவிட்டால் இந்த மின் விளக்கு எரிய ஆரம்பிக்கும்.
That is the Lord's desire for our life.
நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற விருப்பம் இதுதான்.
What is this light?
இந்த ஒளி என்றால் என்ன?
We read in John's Gospel chapter 1.
யோவான் என்ற சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
John's Gospel chapter 1 we read.
யோவான் என்ற சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே
about Jesus coming to the earth.
இயேசு இந்த பூமிக்கு வருகிறதை குறித்து நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
In verse 4 it says, in him was life and that life was the light of man.
1 அதிகாரம் 4 வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
And this light, verse 5, shone in the darkness and the darkness could not overpower it.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை என்று 5 வசனத்திலே வாசிக்கிறோம்.
The darkness could not put out the light.
இந்த இருளானது அந்த ஒளியை அது மேற்கொள்ள முடியவில்லை, அணைக்க முடியவில்லை.
See, we know that even at night, however dark this room may be,
இரவு நேரத்திலே இந்த அறையானது எவ்வளவு இருளா இருந்தாலும் சரி,
when the power comes, this light drives out the darkness.
மின்சாரம் வரும் பொழுது இந்த ஒளியானது இருளை விரட்டி விடுகிறது.
That's how it was when Jesus came to the earth.
இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுதும் அப்படித்தான் இருந்தது.
There was a life in him that the darkness in the world could not overcome.
அவருக்குள்ளாக ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவன் இருந்தது, இந்த உலகத்தின் இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை.
In the Old Testament it was not like that.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி இல்லை.
In the Old Testament they had words.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு வார்த்தைகள் தான் இருந்தது.
If you were to ask how was Israel different from all the other nations?
இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்க வேண்டுமானால்,
because they had a certain teaching which is different from the other teaching.
மற்றவர்களுடைய போதனையை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய போதனையானது வித்தியாசமாக இருந்தது என்று சொல்வார்கள்.
They had a temple, some rituals.
அவர்களுக்கு சில சடங்காச்சாரங்கள் இருந்தது, அவர்களுக்கு ஆலயம் இருந்தது.
But the other nations didn't have that.
ஆனால் மற்ற ஜாதியாருக்கு அது இல்லை.
But it was not a life that was different.
ஆனால் அங்கே ஜீவன் வித்தியாசப்படவில்லை, வாழ்க்கையில வித்தியாசம் இல்லாதிருந்தது.
But when Jesus came,
இயேசு வந்த பொழுது,
he didn't come with words and a temple and a doctrine.
ஒரு தேவாலயம், ஒரு வார்த்தை, ஒரு உபதேசம் இதை அவர் கொண்டு வரவில்லை.
He came with a life.
அவர் ஜீவனை கொண்டு வந்தார்.
And that life was the light.
அந்த ஜீவனை ஒளியாய் இருந்தது.
And that is why he sent the Holy Spirit.
ஆகவே தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார்.
The Holy Spirit came to bring this light into us.
இந்த ஒளியை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வரும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்.
And that is so powerful when it comes inside us.
அது நமக்குள்ளாக வரும்பொழுது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாய் மாறுகிறது.
All the evil in the world cannot overcome it.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் நம்மை மேற்கொள்ள முடியாது.
You know why many of you find it so difficult to overcome the evil in the world?
உலகத்தில் இருக்க கூட பல பொல்லாங்குகளை மேற்கொள்வதற்கு ஏன் சிலர் அவ்வளவாய் நீங்கள் கடினமாய் பிரயாசப்படுகிறீர்கள்?
I'll tell you, it's because of one reason.
ஒரே ஒரு காரணம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
We don't have the power of the Holy Spirit.
உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை.
We may be speaking in tongues.
நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கலாம்.
But we don't have the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு தேவைப்படுகிறது.
I really believe we need to seek God for the mighty power of the Holy Spirit.
உண்மையாலுமே நாம் எல்லாரும் வல்லமையான பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தேட வேண்டியிருக்கிறது என்று நான் உணர்கிறேன்.
The power of the Holy Spirit is like this electric power.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது இந்த மின்சார சக்தியை போல இருக்கிறது.
It drives out the darkness.
இருளை அது விரட்டி தள்ளுகிறது.
It's not words.
வெறும் வார்த்தைகள் அல்ல.
But very often what we see in Christendom today,
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே நாம் அடிக்கடி காணக்கூடிய காரியம் என்ன?
It has become words.
எல்லாம் வார்த்தைகள் தான் காணப்படுகிறது.
Doctrine here and a doctrine there.
இங்கே ஒரு உபதேசம், அங்கே ஒரு போதனை என்று பார்க்கிறோம்.
And the Lord wants to bring us back to where we seek him for the power of his Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தேடக்கூடிய அந்த இடத்திற்கு தேவன் நம்மை மீண்டுமாய் கொண்டு வர வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். His life can come forth, his life can come forth in us again.
மீண்டுமாய் அவருடைய ஜீவனானது நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
And that's what happened to the disciples on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே சீஷர்களுக்கு இதுதான் நடந்தது.
It was not a new doctrine that God gave them.
அவர்களுக்கு தேவன் ஒரு புது உபதேசத்தை கொடுக்கவில்லை.
But a new life.
ஆனால் ஒரு புது வாழ்வை கொடுத்தார்.
You know, the greatest power that the devil has had over man is through the power of death.
மனிதன் மீது, மனுஷ வர்க்கத்தின் மீது பிசாசுக்கு இருந்த பெரிய ஒரு வல்லமை என்னவென்றால் மரண வல்லமை.
The day that the devil, that Adam listened to the devil, he died.
எந்த நாளிலே ஆதாம் பிசாசுக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கே அவன் மரித்தான்.
The Lord told him,
தேவன் அவனுக்கு சொன்னார்,
if you don't listen to me, you'll die.
நீ எனக்கு செவி கொடுக்காத நாளிலே மரிப்பாய் என்று சொன்னார்.
If you eat of this tree, you'll die.
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாவாய் என்று சொன்னார்.
And he died.
அவன் மரித்தான்.
And I want you to see this verse in Hebrews chapter 2.
எபிரேயர் 2 அதிகாரத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடிய விரும்புகிறேன்.
That Satan had something from that day called the power of death.
அந்த நாளிலிருந்து பிசாசுக்கு ஒன்று கிடைத்து விட்டது, அதுதான் மரணத்தினுடைய வல்லமை.
You read this?
அதை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
It says here that Jesus rendered Satan powerless who had the power of death.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே தேவன் அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
So that teaches us that Satan had the power of death.
இது எதை போதிக்கிறது? சாத்தானுக்கு நம்மீது மரணத்தினுடைய அதிகாரம் இருந்தது.
He still has the power of death.
இன்னும் அவனுக்கு மரண வலிமை இருக்கிறது.
He had the power of death from the time that Adam listened to him.
ஆதாம் எப்பொழுது செவி கொடுத்தானோ அந்த நேரத்திலிருந்து மனிதர் குலத்தின் மீது அவனுக்கு மரண அதிகாரம் இருக்கிறது.
And with that power of death,
இந்த மரண பலத்தினாலே,
it says in the next verse, he brings the fear of death on all types of people.
அடுத்த வசனத்திலே நாம் காண்கிறது என்ன? எல்லா விதமான மக்களின் மீது ஒரு விதமான மரண பயத்தை கொண்டு வருகிறான்.
So please remember this.
இதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
The power that Satan has, it is the power of spiritual death.
சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது ஆவிக்குரிய மரணத்தினுடைய வல்லமை.
And even he could even kill people.
அவன் ஜனங்களை கொல்லவும் முடியும்.
But he couldn't kill Job.
யோபுவை கொல்ல முடியவில்லை.
Because he had to get permission from God to do that.
அதை செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும்.
But he could kill Job's children.
ஆனால் யோபுனுடைய பிள்ளைகளை சாத்தான் கொல்ல முடிந்தது.
Because God gave him permission.
ஏனென்றால் தேவன் அனுமதி கொடுத்தார்.
So without God's permission, of course, he couldn't kill anybody.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் யாரையும் கொல்ல முடியாது.
But one of the great forces he has is the power of death.
ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை என்னவென்றால் மரண வல்லமை.
And it is with that power that he's brought fear into people all over the world.
இந்த அதிகாரம் வல்லமை நிமித்தமாக முழு உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் மீது பயத்தை கொண்டு வருகிறான்.
So we can say that Satan is attacking the church with the power of spiritual death.
ஆகவே இன்றைக்கு சபையை ஆவிக்குரிய மரணம் என்கிற வல்லமை வைத்து அவன் தாக்குகிறான் என்று நாம் சொல்லலாம்.
We got to think about this a little more.
நாம் இதை குறித்து இன்னும் சற்று அதிகமாய் தியானிக்க வேண்டும்.
Anything that brings death into a situation.
எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஒரு மரணத்தை எது கொண்டு வந்தாலும் சரி.
Is the result of Satan working.
அது சாத்தான் கிரியை செய்கிறது நிமித்தமாய் வருகிறது.
It could be a small thing.
சிறு காரியமாய் இருக்கலாம்.
For example, in a home.
ஒரு குடும்பத்திலே.
Some little problem comes.
ஒரு சிறு பிரச்சனை வருகிறது.
All homes there'll be problems.
எல்லா குடும்பங்களிலேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்.
The problem cannot bring spiritual death.
பிரச்சனைகள் ஒரு காலம் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வர முடியாது.
Financial problem.
அது பொருள பண பிரச்சனையா இருக்கலாம்.
It can be a sickness.
வியாதியா இருக்கலாம்.
It can be something going wrong.
ஏதாவது ஒன்று தவறாய் நடந்து போகலாம்.
None of these things can bring spiritual death.
இவைகள் ஒன்றுமே ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வர முடியாது.
But when the husband or wife get upset with the other partner because of that problem,
இந்த பிரச்சனை நிமித்தமாக மனைவியோ கணவனோ தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது மனத்தாங்கல் அடையும் பொழுது,
then the power of death comes in there.
அப்பொழுது அங்கே ஆவிக்குரிய மரணத்தின் வல்லமை உள்ளே பிரவேசிக்கிறது.
Please remember this.
இதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
No problem that comes into your home can bring spiritual death.
உங்களுடைய குடும்பத்திலே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு காலம் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வர முடியாது.
I've been married 37 years and I've faced numerous problems in my life.
எனக்கு திருமணமாகி 37 ஆண்டுகள் ஆகிறது. எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.
You will have many problems.
உங்களுக்கும் அதுபோல பல பிரச்சனைகள் வரும்.
None of those problems can bring spiritual death.
ஆனால் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் மரணத்தின் வல்லமையை கொண்டு வர முடியாது.
The way you react to that problem.
ஆனால் அந்த பிரச்சனைக்கு நாம் எப்படி நாம் பிரதிபலன் செய்கிறோம் அல்லது எப்படி அந்த பிரச்சனையை பொறுத்து நடந்து கொள்கிறோம்?
You blame your husband or you blame your wife.
மனைவியை குறை சொல்கிறீர்கள் அல்லது கணவனை குறை
சொல்கிறீர்கள்
அல்லது கோபமடைகிறீர்கள்.
Get anxious.
அல்லது பதஷ்டம் அடைகிறீர்கள்.
So your reaction to that problem is the way the devil gets.
ஆகவே அந்த பிரச்சனை வரும்பொழுது எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அந்த நடந்து கொள்கிற விதம் தான் சாத்தான் உங்கள் மீது மரண வல்லமையை கொண்டு ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறது நிர்மாணிக்கிறது.
Same thing happens in a church.
சபையிலேயும் இதே போல நடக்கிறது.
In a church also there can be problems.
சபையிலேயும் கூட பிரச்சனைகள் எழலாம்.
Those problems can never bring spiritual death.
அந்த பிரச்சனைகள் ஒரு காலம் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வர முடியாது.
When you see that problem,
அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் பொழுது,
if you blame somebody,
அந்த பிரச்சனை நிமித்தமாக யாரையாவது குறை சொன்னால்,
you criticize somebody,
யாரையாவது நீங்கள் குற்றம் சுமத்தினால்,
you criticize the elders,
அல்லது மூப்பர்களை குறை சொல்கிறீர்கள்,
then spiritual death comes in.
அப்பொழுது ஆவிக்குரிய மரணம் உள்ளே பிரவேசிக்கிறது.
It's very easy for spiritual death to come in.
ஒரு ஆவிக்குரிய மரணம் உள்ளே வருவது மிகவும் எளிதாக இருக்கிறது.
Not because of a problem.
பிரச்சனையினாலே வராது.
But because we blame somebody.
யாரையோ ஒருவரை குறை சொல்லுகிறதுனாலே வருகிறது.
We never blame ourselves.
நாம் ஒரு காலம் நம்மை குறை சொல்லுவதில்லை.
We blame somebody else.
நாம் வேறு ஒருவரை தான் குறை சொல்கிறோம்.
Why he didn't do this?
ஏன் இதை செய்யவில்லை?
Or why he did that?
ஏன் இப்படி அவர் இதை செய்தார்?
You know who's bringing spiritual death?
இப்பொழுது ஆவிக்குரிய மரணத்தை யார் கொண்டு வருகிறது?
The one who speaks like that.
இப்படி பேசுகிறவன் தான் கொண்டு வருகிறான்.
But if you say God,
ஆண்டவரே,
you are in control of everything.
நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறீர்.
You are in control of this church.
இந்த சபை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறீர்.
And we don't believe that any problem is there which you cannot overcome.
ஆண்டவரே உம்மால் ஜெயிக்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
Such a person exercises faith in God.
அப்படிப்பட்ட நபர் தேவனிடத்திலே விசுவாசத்தை உபயோகப்படுத்துகிறார்.
By that faith he comes in contact with God's power and death cannot touch him.
இந்த விசுவாசத்தினாலே தேவ வல்லமையோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது பிசாசின் வல்லமை தொடுவதில்லை.
What does it mean when it says in the Bible Hebrews 4:15 that Jesus was tempted like us?
இயேசு நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்கிறோமே, அதனுடைய பொருள் என்ன?
That means he faced every problem that you are facing.
நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் சந்தித்தார் இயேசு.
But he overcame it.
ஆனால் அவர் அவைகளை மேற்கொண்டார்.
God did not send his son into the world and protect him from all the problems that people face. ஏ
தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா பிரச்சனையிலும் முன் அவரை தொடாதபடிக்கு தேவன் அவரை காக்கவில்லை.
The devil attacked him.
பிசாசு அவரை தாக்கினார்.
With what?
எது நிமித்தமாய்?
With the power of death.
மரண வல்லமையோடு கூட இயேசுவை தாக்கினான்.
Do you think in Jesus home there were no problems?
இயேசுனுடைய குடும்பத்திலே பிரச்சனை இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா?
I'm sure there were many problems.
அநேக பிரச்சனைகள் இயேசு வாழ்ந்த குடும்பத்தில் இருந்திருக்கும்.
Just like in your home.
உங்களுடைய குடும்பத்தை போலவே.
There were 7 children in that home.
அந்த குடும்பத்தில் 7 பிள்ளைகள் இருந்தார்கள்.
Joseph and Mary had 7 children and Jesus was the eldest.
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 7 பிள்ளைகள் இருந்தார்கள். இயேசுதான் மூத்த மகனாய் இருந்தார்.
And it was a small house.
அது ஒரு சிறு வீடாய் குடும்பமாய் இருந்தது.
Father and mother and 7 children.
ஒரு சிறு வீட்டிலே தகப்பனும் தாயும் 7 பிள்ளைகளும் வாழ வேண்டியிருந்தது.
And so many problems can come just like in your home and mine.
உங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய குடும்பத்திலே வருவது போல அந்த குடும்பத்திலேயும் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம்.
But Jesus never sinned.
ஆனால் இயேசு ஒரு காலம் பாவம் செய்யவில்லை.
That means all these problems could not make any death come into him.
In adunude porul enna vendral inda ella prachanigalum avarkulle aavikkure maranathai kondu vara mudiyavillai.
Because there was within him the power of the Holy Spirit.
Enendral avarkullaga parisutha aaviyanudaiya vallamai irundathu.
Not just a message he heard in the meeting.
Edho kootathile ketta seidhi nimithamai alla.
You see, you and I, we try to live by the strength of the message we heard in a meeting.
நீங்களும் நானும் ஒரு கூட்டத்திலே கேட்ட செய்தியினுடைய பலனை வைத்து வாழ முயற்சிக்கிறோம்.
Yeah, that can keep you going for some time.
கொஞ்ச காலத்துக்கு அது உங்கள் வாழ்க்கையை ஓட்டிச் செல்லலாம்.
For example, you hear a message now.
இப்பொழுது இப்படி ஒரு செய்தியை கேட்கிறீர்கள்.
Oh, that's a good message.
இது நல்ல ஒரு செய்தி.
I must fight against sin.
நான் பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும்.
And you are quite sincere.
நீங்கள் அதிலே உண்மையுள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள்.
But you are trying to overcome death with the words that you heard in a meeting.
ஆனால் நீங்கள் கூட்டத்திலே கேட்ட வார்த்தையை வைத்து மரணத்தை மேற்கொள்ளுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள்.
That's how they did in the Old Testament.
இப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம்.
They used to hear words in the temple.
அங்கே தேவ ஆலயத்திலே வார்த்தைகளை பிரசங்கிக்கப்படுகிறது.
Moses came down from the mountain and gave them words.
மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தான்.
He couldn't give them the Holy Spirit.
மோசேயினாலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க முடியவில்லை.
He could give
them words. வார்த்தைகளை தான் கொடுத்தான்.
Fear God.
தேவனுக்கு பயப்படுங்கள்.
He'll punish you if you disobey him.
நீ அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவர் உன்னை தண்டிப்பார் என்று மோசே சொன்னார்.
He will bless you if you obey him.
அவருக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார்.
Those are strong words.
இவைகளெல்லாம் கடினமான வார்த்தைகள் தான்.
You read in Deuteronomy 28, very strong words like
உபாகம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே மிகவும் கடினமான வார்த்தைகளை வாசிக்கிறீர்கள்.
You obey God, he'll make you rich.
நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உன்னை ஐசுரனாய் மாற்றுவார்.
You don't obey God, he'll punish you with sickness and madness and things like that.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு வியாதி வரும் பைத்தியம் பிடிக்கும் என்று சொல்கிறார்.
So with those words, with the help of those words, they tried to overcome the devil.
ஆகவே இந்த வார்த்தைகளுடைய உதவியை வைத்துக்கொண்டு அவர்கள் பிசாசை மேற்கொள்ள முயற்சித்தார்கள்.
And you read in the Old Testament history of Israel in the book of Kings and Chronicles.
ராஜாக்கள் நாளாகமங்கள் புத்தகத்திலே நீங்கள் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை வாசிக்கிறீர்கள்.
Have you read the story in those books?
அந்த புத்தகங்களிலே இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Sometimes they were up.
அவர்கள் மேலாக இருப்பார்கள்.
Most of the time they were down.
பல நேரங்களிலே கீழே விழுந்து விடுவார்கள்.
Then some prophet would come.
ஒரு திடீரென்று ஒரு தீர்க்கதரிசி வருவார்.
And they would
He would pull them up like Elijah made everybody worship Jehovah.
உடனே உற்சாகமடைந்து மேலே எழும்புவார்கள் எலியா அங்கே அவர்களை தேவனை ஆராதிக்க செய்தது போல.
And then after him Elisha for a little while.
அதற்கு பிறகு எலிசா கொஞ்ச நாட்கள் இருந்தான்.
But after the prophet died,
அந்த தீர்க்கதரிசி மரித்த உடனே
down again.
எல்லாரும் கீழே போய் விட்டார்கள்.
You know the history of Israel.
இஸ்ரவேலின் சரித்திரம் இப்படி தான் இருந்தது.
Up when Moses was there.
மோசே இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மேலா இருந்தது.
He went away to the mountain for 40 days.
40 நாள் தான் அந்த மலைக்கு போய் இருந்தார்.
Down they made a golden calf and started worshiping.
அவருடைய வாழ்க்கை கீழாக போய் ஒரு பொன் கன்றுக்குட்டி செய்து அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்?
In 1 month.
ஒரு மாதம் தான்.
Why?
ஏன்?
The prophet had gone away.
தீர்க்கதரிசி போய் விட்டார்.
And then the prophet will come back from the mountain.
திரும்பவும் மலையிலிருந்து தீர்க்கதரிசி கீழே இறங்கி வருகிறார்.
And Moses will lift them all up, said, destroy this golden calf.
இந்த பொன் கன்றுக்குட்டி அழித்து விடுங்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் மீண்டும் உற்சாகம் அடைகிறார்கள்.
And then after Moses, Joshua would be there.
மோசேக்கு பிறகு யோசுவா வருகிறார்.
Then after Joshua died,
யோசுவா மரித்த உடனே
again they went down.
திரும்பவும் எல்லாரும் பின்வாங்கி போய்
விட்டார்கள்.
Why? ஏன்?
There was no prophet.
அங்கே தீர்க்கதரிசி இல்லை.
There was nobody to lift them up.
அங்கே அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆள் யாரும் இல்லை.
Yeah, they had leaders.
அவர்களுக்கு தலைவர்கள் இருந்தார்கள்.
And those leaders would preach every Saturday.
அந்த தலைவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரசங்கம் செய்வார்கள்.
But there was no power.
ஆனால் அதில் பலன் இல்லை.
And then Samuel came.
திடீரென சாமுவேல் வந்தார்.
And again Israel would be lifted up.
மீண்டும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை மேலே ஓங்கி எழுந்தது.
And then Samuel died.
சாமுவேல் மரித்தான்.
Again they went down.
மீண்டும் கீழே போய் விட்டார்கள்.
And you read in the book of Samuel, Kings and Chronicles.
சாமுவேல் ராஜாக்கள் நாளாகமங்கள் புத்தகங்களை வாசிக்கிறீர்கள்.
It was always like this.
எப்பொழுதும் இப்படி தான் இருந்தது.
A prophet would come, they would come up.
தீர்க்கதரிசி வரும்பொழுது எல்லாருடைய வாழ்க்கையும்
முன்னேறும். And then they would go down.
அவர் போய்விட்டால் எல்லா வாழ்க்கையும் பின்னே.
Then some other prophet would come, they
வேறொரு தீர்க்கதரிசி வருவார், எல்லாரும் மேலே எழுவார்கள்.
So their life was dependent on the words of a prophet.
அவருடைய வாழ்க்கை ஒரு தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை பொறுத்து அமைந்திருந்தது.
But many Christians today are living just like that.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஒருவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறது.
They can hear a powerful message in a conference.
கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலே வல்லமையான செய்தியை கேட்கிறார்கள்.
And they take it seriously.
அவர்கள் சீரியஸாக தான் இருக்கிறார்கள்.
Then after some time,
கொஞ்சம் காலங்கள் கழித்து
that effect of those words go away.
அந்த வார்த்தைகளுடைய அந்த வலிமையானது குறைகிறது.
You know when Jesus came,
இயேசு வந்தபொழுது
he said I'm going to show you a new way.
நான் ஒரு புது வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார்.
You are not going to be dependent on any prophet anymore.
இனிமேலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்ககை எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் சார்ந்து இருக்காது.
I'll give you prophets in the church.
சபையிலே உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுப்பேன்.
But you won't be dependent on them.
ஆனால் நீங்கள் அவர்களை சார்ந்து இருக்க போவதில்லை.
You are going to have a direct connection with the power.
நீங்கள் அந்த சக்தியோடு கூட பலனோடு கூட நேரடியான தொடர்பு உங்களுக்கு இருக்க போகிறது.
You see, we can say that a prophet is like a battery that runs a line.
ஒரு மின் விளக்கை எரிய செய்கிற ஒரு பேட்டரியை போல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம்.
The battery is there, light will burn.
அந்த பேட்டரி இருக்கும் தோறும் அந்த மின் விளக்கு எரியும்.
You know, like in a torch light.
டார்ச் லைட்டை போல.
When the battery is gone, there's no light.
பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போய் விட்டது என்று சொன்னால் டார்ச் ஒளி அடிக்காது.
That's how it is with us.
இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு.
We can be charged in a meeting and then the charge
சக்தியேற்றப்படுகிறோம்.
And then the charge goes out, the battery torch is dead.
அங்கே சக்தி தீர்ந்த உடனே அந்த மின் விளக்கானது அது மறைந்து விடுகிறது.
Jesus said, I'll show you a better way.
நான் ஒரு மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று இயேசு சொன்னார்.
I'll give you a direct electric connection to the source of power.
நான் இப்பொழுது நேரடியாக மின்சார சக்தியோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
How many of you run lights in your house with a battery?
உங்கள் எத்தனை பேர் உங்க வீடுகளிலே உங்க லைட் எல்லாம் பேட்டரியை வச்சு வச்சிருக்கீங்க?
Won't last long.
அப்படி வச்சா ரொம்ப நாளைக்கு கட்டுப்படியாது.
But if you connect it to the source of power.
ஆனா மின்சார சப்ளை மின்சார வாரியத்திலிருந்து நீங்கள் மின்சார தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால்
all the time it can burn.
எல்லா நேரங்களிலேயும் எல்லா விளக்குகளும் எரிந்து கொடுக்க முடியும்.
That's the secret I found in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ரகசியம் இதுதான்.
In the early part of my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முன் பகுதியிலே
my life was also like this.
என்னுடைய வாழ்க்கை மேலும் கீழுமாய் தான் இருந்து கொண்டு வந்தது.
Like the lives of most Christians.
அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையைப் போல.
Just like the Old Testament Israel.
பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்களைப் போலவே.
And down and up and down and up and down.
மேலும் கீழுமாய் இருந்தது.
I want to ask you brothers and sisters.
சகோதர சகோதரி நான் உங்களை கேட்கிறேன்.
Is your life like that?
உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா?
Up and down and up and down.
வாழ்க்கை மேலும் கீழுமாய் எழுந்திருப்பது எழுவதுமாய் இருக்கிறதா?
sometimes burning,
சில சமயத்தில் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது,
then off,
சில சமயத்தில் அணிந்து போய்
விடுகிறது,
மீண்டும் எரிகிறது.
It need not be like that.
இனிமேலும் அப்படி இருக்க தேவையில்லை.
You know what God's will for us is?
நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் என்ன தெரியுமா?
You know, we read this verse, we are sons of light.
நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற வசனத்தை
வாசித்தோம். That means the light must always be burning in us.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த வெளிச்சம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
And there's a beautiful verse that describes this in Proverbs.
நீதிமொழிகளிலே அருமையான ஒரு வார்த்தை இதை விவரிக்கிறது.
Chapter 4.
நான்காம் அதிகாரம்.
If you want to know the will of God for your life,
உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால்,
here is described in this verse.
இந்த வசனத்திலே அது விவரித்து
சொல்லப்பட்டிருக்கிறது. This is the will of God for you.
இதுதான் உங்களை குறித்து தேவ சித்தம்.
Proverbs chapter 4.
நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம்.
18.
18ஆம் வசனம்.
The path of the righteous is like the light of dawn that shines brighter and brighter until the full day.
நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
I don't know how long I'm going to live.
நான் எவ்வளவு நாட்கள் இன்னும் உயிர் வாழப் போகிறேன் எனக்கு தெரியவில்லை.
But one thing I know.
ஆனால் நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன்.
And I believe.
நான் அதை நம்புகிறேன்.
That the light in me will become brighter and brighter and brighter with every year.
ஒவ்வொரு வருஷமும் கடந்து செல்ல 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 எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒளியானது இன்னும் அதிக பிரகாசமாய் மாறிக்கொண்டே இருக்கும்.
It's not going to be the same.
அதே போல இருப்பதில்லை.
Because
ஏனென்றால்
I don't depend on myself.
நான் என்னை சார்ந்து வாழ்கிறதில்லை.
When I say that I'm not boasting about myself.
இப்படி நான் சொல்லும் பொழுது என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று எண்ணவேண்டாம்.
I'm boasting about Jesus.
நான் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்.
I'm saying his word is true.
இந்த வசனம் மெய் என்று நான் சொல்கிறேன்.
Now you read a verse like that.
நீங்கள் இது போல ஒரு வசனத்தை வாசியுங்கள்.
And you say.
நீங்கள் வாசித்த பிறகு சொல்கிறீர்கள்.
Oh, that won't happen in my life.
இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்கிறீர்கள்.
Then I'll tell you it'll never happen in your life.
நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது.
Because you don't believe it.
ஏனென்றால் நீங்கள் அதை நம்புவதில்லை.
God says something and you don't believe it.
தேவன் ஒன்றை சொல்கிறார் நீங்களோ அதை நம்புவதில்லை.
You know there's a difference between the way God fulfills his word to us and our earthly fathers fulfill.
தேவன் தம்முடைய வார்த்தையை நம்மளை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய பூமிக்குரிய தகப்பன் அப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை நிறைவேற்றுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
Supposing your father tells you,
உங்க அப்பா உங்ககிட்ட இப்படி சொல்றார்,
my son,
மகனே,
I'm going to put 10,000 rupees into your bank account.
உன்னுடைய பேங்க்ல 10,000 ரூபாய் போட போறேன்.
And you tell him,
நீங்க அப்பாட்ட சொல்றீர்கள்,
no, I don't believe it.
நான் அதை நம்ப மாட்டேன் அப்பா என்று சொல்றீர்கள்.
And the father will say, okay, even if you don't believe it, I'm going to put it into your account.
நீ நம்பினால நம்பாவிட்டாலும் உன்னுடைய வங்கி கணக்கிலே நான் அந்த பணத்தை நான் போடுகிறேன் என்று உன்னுடைய தகப்பனார் சொல்வார்.
Yeah, that's how earthly fathers.
இப்படி தான் பூமிக்குரிய தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள்.
God is not like that.
ஆனா தேவன் அப்படி அல்ல.
God says I'll do something for you.
தேவன் என்ன சொல்கிறார், நான் உனக்காக ஒன்றை செய்வேன்.
You say I don't believe it.
நான் அதை நம்புவதில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
God says okay, then I won't do it.
அப்பனா நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி விடுவார்.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
Supposing your mother tells you,
உங்களுடைய தாயார் உங்களை பார்த்து சொல்கிறார்கள்,
I'm going to give you chicken biryani today.
இன்றைக்கு உனக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்க போகிறேன் மதியானம் என்று சொல்கிறார்.
You say, no, mommy, I don't believe that.
இல்லையம்மா நான் அதை நம்ப மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்.
But you come to the table, there's chicken biryani there.
நீங்கள் சாப்பாட்டு மேஜைக்கு வருகிறீர்கள், சிக்கன் பிரியாணி அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
Even though you didn't believe it.
நீங்கள் அதை நம்பாவிட்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
But God is not like that.
ஆனால் தேவன் அப்படி அல்ல.
The Bible teaches when God tells you something,
வேதம் என்ன போதிக்கிறது என்றால் தேவன் உங்களுக்கு ஒன்றை சொல்லும் பொழுது,
if you don't believe it,
நீங்கள் அதை நம்பாவிட்டால்,
you know what will happen,
என்ன நடக்கும் தெரியுமா,
you won't get it,
உங்களுக்கு கிடைக்காது.
If God says I'll give you chicken biryani,
தேவன் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு தர போகிறேன் என்று சொல்கிறார்,
you say I don't believe that,
நான் அதை நம்புவதில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்,
you come to the table, it won't be there.
நீங்கள் சாப்பாட்டு மேஜைக்கு வந்தால் அங்கே சிக்கன் பிரியாணி இருக்காது.
See James chapter 1.
யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம்.
It says here how we must ask God.
நாம் எப்படி தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Whatever we ask God for.
நாம் தேவனிடத்தில் என்ன கேட்டாலும் சரி.
Whatever it is.
அது என்னவாயிருந்தாலும் சரி.
James 1:6 says.
யாக்கோபு 1:6 சொல்கிறது.
Let him ask in faith.
விசுவாசத்தோட கேட்கக்கடவன்.
Without any doubting.
எந்த அளவும் சந்தேகம் இல்லாமல்.
How should we ask God?
நாம் எப்படி தேவனை கேட்க வேண்டும்?
Without any doubting.
எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் கேட்க வேண்டும்.
In faith.
விசுவாசத்திலே கேட்க வேண்டும்.
And if we ask with doubt.
நாம் சந்தேகத்தோடு கூட கேட்டால்.
we doubt whether God will give it to us.
தேவன் அதை நமக்கு தருவாரா தரமாட்டாரா என்ற சந்தேகம் இருந்தால்,
see this terrible verse.
இந்த பயங்கரமான வசனத்தை பாருங்கள்.
This is really a terrible verse.
உண்மையாலுமே இது பயங்கரமான வசனம். ஏழாம் வசனம்.
Let not that person think that he will receive anything from the Lord.
அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
So you ask God for something.
நீங்கள் தேவனிடத்திலே ஒன்றை கேட்கிறீர்கள்.
Or God promises you something.
அல்லது தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
And you say no, it can't happen in my life.
அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்கிறீர்கள்.
According to this verse you won't get it.
இந்த வசனத்தின்படி அது உங்களுக்கு கிடைக்காதுதான்.
So when we want the light of God to burn in our life,
ஆகவே தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து பிரகாசிக்க வேண்டுமானால்,
we read a verse like Proverbs 4:18,
நீதிமொழிகள் 4:18 வாசித்தது போல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்,
that if you are a righteous person, your path will become brighter and brighter and brighter every day.
நீங்கள் நீதிமானாய் இருந்தால் உங்களுடைய வழியானது ஒவ்வொரு நாளும் சூரிய பிரகாசம் போல அதிகரித்துக்கொண்டே இருக்கும்.
But you don't believe it.
ஆனால் நீங்கள் அதை நம்புவதில்லை.
It won't happen.
அது உங்களுக்கு நடக்காது.
It will not become brighter every day.
அது ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய் மாறாது.
So when you read a verse like this,
இது போல ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
Proverbs 4:18,
நீதிமொழிகள் 4:18,
you must say, Lord, I believe it.
ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
How many of you will say, Lord, today I am going to believe that verse?
ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்க போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?
Jesus Christ has forgiven my sin.
இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னித்திருக்கிறார்.
I am a righteous person.
நான் ஒரு நீதிமான்.
And I believe this verse is for me.
இந்த வசனம் எனக்கு தான் என்று நான் நம்புகிறேன்.
I can be a son of light.
நான் ஒளியின் பிள்ளையாய் இருக்க போகிறேன்.
I am going to be one who radiates the light of Jesus.
இயேசுவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் இருக்க போகிறேன்.
Every year
ஒவ்வொரு வருஷம்
light will become brighter and brighter in me.
ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒளியானது இன்னும் அதிகமாய் எனக்குள்ளாய் பிரகாசமாய் கொண்டே இருக்கும்.
That means the life of Jesus is going to become more and more in me.
அதனுடைய பொருள் என்ன? எனக்குள்ளாக இயேசுனுடைய ஜீவனானது அதிகமாய் கொண்டே போகும்.
See, when the Holy Spirit wrote that verse in 3000 years ago in the book in the Bible,
பரிசுத்த ஆவியானவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனத்தை இங்கே எழுதின பொழுது,
those people in the Old Testament, they read it but they did not know what the light was.
பழைய ஏற்பாட்டு மக்கள் இந்த வசனத்தை வாசித்தார்கள், ஆனால் அவர்களுக்கு இந்த ஒளி என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
Today we know what that light is.
நமக்கு இன்றைக்கு அந்த ஒளி என்றால் என்ன என்று தெரியும்.
We saw that in John 1:4.
யோவான் 1:4 இலே அதை பார்த்தோம்.
In him was life.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
And that life was the light of man.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
And that life is the light that is going to become brighter and brighter and brighter and brighter if we believe it.
நாம் அதிலே விசுவாசிக்கும் அவர்களை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் தான் நம்முடைய உள்ளத்திலே இன்னும் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டே இருக்க போகிறது.
I am not any better than any of you.
உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் சிறந்தவன் அல்ல.
You may think I am, but I tell you I am not.
நீங்கள் வேண்டுமானால் எண்ணிக்கொள்ளலாம், நான் உங்களை விட சிறந்தவன் என்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல.
God knows the truth.
தேவன் சத்தியத்தை மெய்யை அறிந்திருக்கிறார்.
I am not better than any of you sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களிலே யாரை காட்டிலும் நான் சிறந்தவன் அல்ல.
I'm not trying to be humble, I'm just speaking the truth.
நான் ஏதோ தாழ்மையா இருப்பது போல நான் பேசவில்லை, ஆனால் நான் சத்தியத்தை பேசுகிறேன்.
The truth is I am not better than you.
உண்மை என்றால் என்னவென்றால் உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல.
But there is one difference.
ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு.
When I read this verse, I say, Lord, I believe it.
இது போல ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, இதை நான் நம்புகிறேன் என்று நான் சொல்கிறேன்.
I believe that you will make the light brighter and brighter in me.
என்னிலே இந்த வெளிச்சத்தை ஆண்டவரே இன்னும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன்.
And that will make a difference between me and you.
இந்த காரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டு
பண்ணும். What is it that makes the difference?
ஆகவே வித்தியாசத்தை எது உண்டாக்குகிறது?
I believe what God says.
தேவன் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன்.
And you don't believe it.
நீங்கள் இதை நம்புவதில்லை.
You say, no, it won't happen in me.
இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இப்படி எல்லாம் நடக்காது என்று சொல்லுகிறீர்கள்.
You know, right from the beginning of the Bible,
வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து,
God wanted to see if man will believe his word.
மனிதன் இந்த வசனத்தை நம்புவான் என்று தேவன் பார்க்க விரும்புகிறார்.
Why was God so happy with Abraham?
ஏன் ஆபிரகாமை குறித்து தேவன் சந்தோஷமுள்ளவராய் இருந்தார்?
Because when God told him at the age of 100 that he's going to have a son,
100 வயதிலே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன பொழுது,
he believed it.
அவன் அதை நம்பினான்.
He believed, okay, if you said it, Lord, I believe.
ஆண்டவரே, நீர் அதை சொன்னீர், நான் விசுவாசிக்கிறேன்.
Even so many years I haven't got it, but I believe your word.
இவ்வளவு ஆண்டுகளாக எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையை நம்ப போகிறேன்.
And there's a lovely verse in Romans chapter 4.
ரோமர் 4 அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது.
Romans chapter 4.
ரோமர் 4 அதிகாரம்.
We read here that
இங்கே நாம் வாசிக்கிறோம்.
Romans 4:20 concerning Abraham.
ஆபிரகாமை குறித்து ரோமர் 4 அதிகாரம் 20 வசனத்திலே வாசிக்கிறோம்.
You know, it says in verse 19 his body was dead.
19 வசனத்திலே வாசிக்கிறோம், 4 அதிகாரம், அவருடைய சரீரம் செத்து போனது.
Because he was 100 years old.
ஏனென்றால் அவருக்கு 100 வயதாகி விட்டது.
And it says here his wife's womb was dead.
சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது என்று நாம் வாசிக்கிறோம்.
He looked at all that.
ஆபிரகாம் இதெல்லாம் பார்க்கிறான்.
And he did not become weak in faith, it says.
அவன் விசுவாசத்தில் பலவீனமானாய் மாறவில்லை என்று பார்க்கிறோம்.
In the same way,
அதே போலத்தான்,
you can look at your defeated life.
உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம்.
You can say, Lord, the light can never shine in my home because I've got such a bad wife or such a bad husband.
எனக்கு இவ்வளவு மோசமான மனைவி இருக்கிறபடினாலே அல்லது இவ்வளவு மோசமான கணவன் இருக்கிறபடினாலே என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவரே இந்த ஒளி பிரகாசிக்கவே பிரகாசிக்காது என்று நீங்கள் சொல்லலாம்.
That is exactly like the deadness of Sarah's womb.
அது இங்கே சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு ஒப்பாகவே இருக்கிறது.
See what it says in verse 19.
19 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்?
He looked at the deadness of Sarah's womb.
சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் பார்த்தான்.
So you look at your wife.
நீங்கள் உங்கள் மனைவியை பார்க்கிறீர்கள்.
Dead spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போன மனைவி என்று சொல்கிறீர்கள்.
That's the picture here.
இங்கே அதுதான் ஒரு காட்சியாக சித்தரிக்கப்பட்டது.
Then Abraham looked at his own body.
ஆபிரகாம் தன்னுடைய சொந்த சரீரத்தை பார்க்கிறான்.
Verse 19.
19 வசனம்.
That's also dead.
அதுவும் செத்து போனதா இருக்கிறது.
So you look at your wife.
மனைவியை பார்க்கிறீர்கள்.
Spiritually dead.
ஆவிக்குரிய ரீதியிலே செத்து போய் விட்டால்.
You look at yourself.
உங்களையும் பார்க்கிறீர்கள்.
Spiritually dead.
ஆவிக்குரிய ரீதியிலே நீங்களும் மரித்து விட்டீர்கள்.
But
ஆனால்
you say, Lord, I still trust you.
ஆனாலும் ஆண்டவரே நான் உம்மிலே விசுவாசமாய் இருக்கிறேன்.
Isn't that wonderful?
அற்புதமாக இல்லையா?
That's what changed Abraham.
Yes, இதுதான் ஆபிரகாமை மாற்றியது.
One dead man with a dead wife trusting God, God can still do something.
ஒரு செத்து போன மனிதன் செத்து போன மனைவி அவர்கள் தேவன் ஒன்றை செய்ய முடியும் என்று நம்பினார்கள்.
You may have so many problems in your church. Your church may be a dead church.
உங்களுடைய சபையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது நிமித்தமாய் உங்களுடைய சபையானது செத்து போன ஒரு சபையா இருக்கலாம்.
Here is a verse for you.
உங்களுக்கு ஏதோ ஒரு வசனம்.
Romans 4:19.
ரோமர் 4:19.
As good as dead.
செத்து போனது போல இருந்தாலும்.
But he trusted God.
அவன் தேவனை நம்பினான்.
And it says in verse 20 he held on to the promise of God.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் உறுதியாய் பற்றி கொண்டான் என்று 20 வசனத்தை வாசிக்கிறோம். கொஞ்சம் நாட்கள் எடுத்தாலும் சரி,
he did not waver in unbelief.
அவன் அவிசுவாசத்திலே சந்தேகப்படவில்லை.
He said, Lord, I trust you.
ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன்.
You gave me that promise 5 years ago.
ஆண்டவரே, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர்.
Nothing has happened.
ஒன்றும் நடக்கவில்லை.
I trust you.
ஆனாலும் உம்மை நம்புகிறேன்.
Another 5 years go by.
இன்னும் 5 வருஷம் கழிந்து விட்டது.
Lord, it's 10 years now since you made that promise.
ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்து 10 வருஷம் ஆகிவிட்டது ஆண்டவரே.
But I trust you.
ஆனாலும் நான் உம்மை நம்புகிறேன்.
You know, finally after 25 years
கடைசியாக
he got the promise.
25 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது.
God spoke to him when he was 75.
அவனுக்கு 75 வயதா இருக்கும் பொழுது தேவன் பேசினார்.
When he had no children.
அவனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது.
He said, you're going to have children like the stars of the sky.
வானத்திலே திரளான நட்சத்திரங்களைப் போல உனக்கு பிள்ளைகள் இருக்க போகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
And he held on to that promise with no children for 25 years.
இந்த வாக்குத்தத்தத்தை 25 ஆண்டுகள் தனக்கு பிள்ளையே இல்லை, ஆனாலும் அந்த வாக்குத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருந்தான்.
Today the children of Abraham are flooding the whole world.
இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் முழு உலகத்தையும் நிரப்பி இருக்கிறார்கள்.
God keeps his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்.
One thing I learned from that.
அதிலே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
There are two words used in there's a word used twice in verse 19.
19 வசனத்தில் இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Twice.
இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Dead.
செத்து போனது.
Dead.
செத்து போனது.
His body dead, Sarah's womb dead.
தன் சரீரம் அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது.
And that's how our condition can be.
நம்முடைய நிலைமை இப்படி இருக்கலாம்.
I see so much spiritual death in me.
ஆண்டவரே, எனக்குள்ளாக எவ்வளவு ஆவிக்குரிய மரணம்
ஏற்பட்டது. Spiritual death in my wife.
என் மனைவியில் எவ்வளவு ஆவிக்குரிய மரணம் காணப்படுகிறது.
It is very easy for Abraham to blame his wife, saying, what to do with this wife, this dead womb, how can we have any children?
ஆபிரகாம் எளிமையாக சாராளை குற்றம் சாட்டி இருக்கலாம். இவள் சார் கர்ப்பம் செத்து போயிட்டது, எப்படி இவளோடு கூட சேர்ந்து நான் பிள்ளை பெறுவது என்று சொல்லி அவன் குற்றம் சாட்டி இருக்கலாம்.
Some of you say like that about your wife.
உங்களிலே அநேக உங்களுடைய மனைவியை பார்த்து உங்களிலே ஒரு சிலர் சொல்லுகிறீர்கள்,
she has no interest spiritually.
அவளுக்குரிய வாழ்க்கையிலே எந்த விருப்பமே என்னுடைய மனைவிக்கு இல்லையே, அவள் மரித்து போனவளாய் இருக்கிறாள்.
Well, that's how Sarah's womb was dead.
ஆனால் இப்படித்தான் சாராளுடைய கர்ப்பம் மரித்து போனதா இருந்தது.
But he trusted God.
ஆனால் அவனோ தேவனிலே நம்பிக்கை வைத்தான்.
God can do anything.
தேவன் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும்.
And his own body dead.
தன் சொந்த சரீரம் செத்து போனது.
It says he grew strong in faith.
அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று பார்க்கிறோம்.
Verse 20.
20 வசனம்.
Thus giving glory to God.
இப்படி அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தினான்.
That's the verse I wanted to show you.
உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டிய வசனம் இதுதான்.
There is many of us want to give glory to God.
நம்மில் அநேகர் தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறோம்.
You know how we can give glory to God?
தேவனுக்கு நாம் எப்படி மகிமை செலுத்தலாம் தெரியுமா?
If I were to ask you, how many of you want to give glory to God in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று நான் உங்களை கேட்டால்,
how many of you want to glorify God in your home?
உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்?
How many of you want to glorify God in your church?
எத்தனை பேர் சபையிலே தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்?
All of us will raise our hands and say, yes, we want to glorify God.
நாம் எல்லாருமே கரங்களை உயர்த்தி நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று
சொல்லலாம். We want to give glory to God.
நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும்.
Okay, here is how you can give glory to God.
சரி, இங்கே இப்படி நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த.
How did Abraham give glory to God?
ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு மகிமையை செலுத்தினான்?
It says he just trusted that God could bring life into this dead situation.
இந்த மரித்து போன செத்து போன சூழ்நிலையிலே தேவன் ஜீவனை கொண்டு வர முடியும் என்று அவன் நம்பினான்.
That is how we give glory to God.
இப்படி தான் நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியும்.
I tell you practically what this means.
நடைமுறையாக இது என்ன பொருள் என்று உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க.
I told you all of us have problems.
நாம் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு என்று நான் சொன்னேன்.
Abraham had a very serious problem.
ஆபிரகாமுக்கும் ஒரு சீரிய பிரச்சனை இருந்தது.
He wants to have a child and no children.
பிள்ளை வேண்டும் என்று எண்ணி பார்த்தான், என்று எதிர்பார்த்தான், பிள்ளை பிறக்கவில்லை.
He said, Lord,
ஆண்டவரே,
I believe your promise is true.
உம்முடைய வாக்குத்தத்தம் உண்மை என்று நான் நம்புகிறேன்.
Now you may have a problem.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம்.
But we have many promises, much more than Abraham had.
ஆபிரகாமுக்கு கிடைத்ததை காட்டிலும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேதத்தில் இருக்கிறது.
You read in the book of Genesis the number of promises God gave to Abraham.
ஆபிரகாமுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார் என்பதை ஆதியாகமத்திலே வாசித்து பாருங்கள்.
Very few.
மிக சொற்பமான வாக்குத்தத்தங்கள் தான்.
But you read in the New Testament the promises he has given to you and me.
உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டிலே எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறது என்று வாசித்து பாருங்கள்.
The Bible says all the promises he gave to Abraham are mine.
ஆபிரகாமுக்கு கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் என்னுடையது என்று வேதம் சொல்கிறது.
Plus many more promises which Abraham never got.
அதோடு கூட ஆபிரகாமுக்கு கொடுக்காத பல வாக்குத்தத்தங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
But I may get none of them.
ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போய்விட முடியும்.
Because I don't believe.
ஏனென்றால் நான் விசுவாசிப்பதில்லை.
And then I don't give glory to God.
அப்படியானால் நான் தேவனுக்கு மகிமை செலுத்துவதில்லை.
You can't give glory to God just by living a good life.
நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தேவனுக்கு நீங்கள் மகிமை செலுத்த முடியாது.
So many believers who live good lives but don't give glory to God because they don't believe his promise.
அநேகர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காதபடினாலே அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுக்கு அவர் மகிமை செலுத்துவதில்லை.
I told you the great power that Satan has is the power of death.
ஆகவே சாத்தானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை மரணத்தின் வலிமை என்று உங்களுக்கு சொன்னேன்.
And whenever a problem arises in your home, he tries to bring death into your home.
இப்பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறதோ உடனே மரணத்தை உள்ளே கொண்டு வர அவன் முயற்சிக்கிறான்.
And maybe he has succeeded.
சில சமயத்தில் அவன் ஜெயித்து இருக்கிறான்.
In your life,
உங்களுடைய வாழ்க்கையில்,
in your home,
உங்கள் குடும்பத்தில்,
in your church,
உங்கள் சபையிலே,
with anxiety,
பதஷ்டம்,
fear,
பயம்,
sin,
பாவம்,
so many wrong things you may have done.
நீங்கள் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கலாம்.
That in that problem, the devil brought death.
அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக பிசாசு மரணத்தை கொண்டு வந்துட்டார்.
Now Jesus faced the same problems you face.
இயேசு நீங்கள் சந்தித்த அதே பிரச்சனையை அவரும் சந்தித்தார்.
But he overcame.
ஆனால் அவர் அதை மேற்கொண்டார்.
Through the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக.
And that is the good news.
இதுதான் நற்செய்தி.
That Jesus says, I will give you the same power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய அதே பலனை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று
சொன்னார். You can overcome every problem you face in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
You can overcome every problem you face in your home.
குடும்பத்தில் சந்திக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்.
I believe that.
நான் இதை நம்புகிறேன்.
My problems may be bigger than your problems.
உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் என்னுடைய பிரச்சனை பெரிதா இருக்கலாம்.
You may think, you may look at me and say, oh, Brother Zach, he's got no problems.
நீங்கள் என்னை பார்த்து சௌர சகரியா புனனுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லலாம்.
That's what you think.
அதைத்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள்.
I may be facing some bigger problems than you face.
நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை காட்டிலும் பெரிய பிரச்சனை நான் சந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
I won't tell you about that.
அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
I don't have to tell you.
நான் அதை சொல்ல தேவையில்லை.
I tell God.
நான் தேவனுக்கு சொல்கிறேன்.
And I believe that I will overcome every one of them.
ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் நான் மேற்கொள்வேன் என்று நம்புகிறேன்.
Not because I am stronger than you.
நான் உங்களை காட்டிலும் பலமுள்ளவனாக இருக்கிறதுனால இல்லை.
I may be like Abraham, helpless, dead.
நான் ஆபிரகாமை போல உதவியற்றவனாய் செத்து போனவனாய் இருக்க முடியும்.
My wife may be like Sarah, helpless, dead.
என்னுடைய மனைவி சாராளை போல கர்ப்பம் செத்துவை போல உதவியற்றவளாய் இருக்க முடியும்.
Like Abraham and Sarah,
we say we trust God.
ஆனால் ஆபிரகாம் சாராளை போல நான் தேவனிலே நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்.
Whatever the problem is.
பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி.
We're not going to waver in unbelief.
அவிசுவாசத்தினாலே சந்தேகப்பட மாட்டோம்.
We're going to trust God.
நாம் தேவனிலே விசுவாசமா இருக்க
போகிறோம்.
அவருக்கு மகிமை செலுத்துகிறோம்.
Listen to this my brothers and sisters.
இதுதான் தேவ சித்தம் நம்முடைய சகோதர சகோதரிகளே.
I believe there's a real prophetic message for all of you in Romans 4 verse 19 and 20 if you take it seriously.
ரோமர் 4 அதிகாரம் 19 20 வசனங்களை நீங்கள் சீரியஸா எடுத்துக்கொண்டால் இதுதான் உங்களுக்கு குறிக்கக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
What is that?
அது என்ன?
You are dead.
நீங்கள் மரித்திருக்கிறீர்கள்.
Verse 19.
19 வசனம்.
Spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே.
Verse 19 your wife is spiritually dead.
19 வசனம் மனைவியும் செத்து போனவளா இருக்கிற.
Your home is spiritually dead.
உங்க குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போனதா இருக்கிறது.
But you know that God wants to make your light like the shining light that burns brighter and brighter and brighter until the perfect day.
நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
We saw that that light is the life of Jesus.
அந்த ஒளியானது இயேசுனுடைய ஜீவன்.
In other words, God wants to give you more and more and more and more of the life of Jesus in that dead situation.
இந்த மரித்து போன சூழ்நிலையிலே இயேசுவானவர் தம்முடைய ஜீவனை அதிகமாய் கொடுக்க விரும்புகிறார்.
And what are you going to do now?
இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
Like Abraham,
ஆபிரகாமை போல,
you're going to say, Lord,
ஆண்டவரே,
I believe.
நான் நம்புகிறேன்.
Till now, till today, I did not believe.
இன்று வரை நான் நம்பவில்லை.
But today I believe.
ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன்.
You are going to do it for a dead person like me.
என்னைப் போல மரித்து போன ஒரு மனிதனுக்கு நீ செய்ய போகிறீர்.
You are going to do it for a dead person like my wife.
மரித்து போன மனைவியைப் போல ஒரு நபருக்கு நீ செய்ய போகிறீர்.
You are going to bring the life of Jesus into me.
இயேசுவின் ஜீவனை வாழ்க்கையிலே கொண்டு வர போகிறீர்.
Into my home.
இயேசுவின் ஜீவனை எங்கள் குடும்பத்திலே கொண்டு வர போகிறீர்.
You're going to fill us with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்ப போகிறீர்.
We trust you.
நாங்களுமே விசுவாசம்.
We're not looking at ourselves.
நாங்கள் எங்களை நாங்களே பார்ப்பதில்லை.
We're not seeing how we can bring some life.
எப்படி நாங்களாகவே ஒரு ஜீவனை கொண்டு வர முடியும் என்று பார்ப்பதில்லை.
Abraham did not think how can I have a son? How can I have a son?
ஆபிரகாம் இப்படி நான் இப்படி மகனை பெற முடியும் மகனை பெற முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கவில்லை.
He just trusted God.
அவன் தேவனை நம்பினான்.
That's what I'm asking you to do.
அதே தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று
கேட்கிறேன். I ask you to produce that life that is taking you back to the Old Testament.
நீங்களாகவே அந்த ஒளியை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கு எடுத்து செல்கிறேன்.
Old Testament said come on do this and you will live.
பழைய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? இப்படி செய்தால் நீங்கள் வாழ்வீர்கள்.
Keep the commandment you will live.
கற்பனைகளை கைக்கொள் நீ வாழ்வாய்.
Go and pray and fast.
நீ உபவாசித்து ஜெபி.
Go and do this.
நீ இதை செய்.
Go and do that.
அதை செய்.
You will live.
அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய்.
The New Testament.
புதிய ஏற்பாடோ?
You know what the message is?
செய்தி என்ன தெரியுமா?
The righteous will live by faith.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
So I'm not asking you to do something.
அவர் நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை.
Asking you to trust God that he will do something in your life.
தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய முடியும் என்று அவரிலே நம்பிக்கையாயிருங்கள்.
For 30 years in my life.
என் வாழ்க்கையில 30 ஆண்டுகளாக
I have stood in pulpits like this in many parts of the world.
இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே இது போல பிரசங்க மேடையிலே நின்றிருக்கிறேன்.
Many times with no message.
अनेक சமயங்களிலே செய்தியே இல்லாதபடி நின்றிருக்கிறேன்.
Saying Lord I believe you have a message for your people.
ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு இந்த நீர் ஒரு செய்தியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று நம்பி இருக்கிறேன்.
I had no message.
செய்தியே கிடைக்கவில்லை.
But God had.
ஆனால் தேவன் செய்தியை வைத்திருந்தார்.
What did I do?
நான் என்ன செய்தேன்?
I didn't do something.
நான் ஏதோ ஒன்றை செய்யவில்லை.
I just believed.
நான் விசுவாசித்தேன்.
Do you believe that God can bring some life into a dead situation?
ஒரு மரித்து போன சூழ்நிலையிலே தேவன் ஜீவனை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க முடியுமா?
Really feel that many of us do not trust God like that.
நம்மில் अनेகர் அப்படி தேவனை நம்புவதில்லை என்று தான் நான் உணர்கிறேன்.
We heard so many messages of what we are to do and do and not do and not do and not do and we're still dead.
எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்தும் பல செய்தியை கேட்டும் மரித்து தான் இருக்கிறோம்.
The Old Testament law was like that.
பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அப்படி தான் இருந்தது.
Do this.
இதை செய்.
Don't do that.
அதை செய்யாதே.
Do this.
இதை செய்.
Don't do that.
அதை செய்யாதே.
So they did all these things and
எல்லாம் செய்தார்கள்.
And didn't do all them.
செய்யவில்லை.
But they were still dead.
ஆனாலும் மரித்திருந்தார்கள்.
And that's how I find lots of believers in our churches.
நம்முடைய சபைகளில் अनेक விசுவாசிகள் இப்படி தான் இருக்கிறதை
பார்க்கிறேன். There are many messages in the church.
சபையில் अनेक செய்திகளை
அவர்கள் கேட்கிறார். You're not supposed to do this and you're supposed to do this.
என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியல் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பட்டியல்.
And they do all that.
அவர்கள் எல்லாம் அப்படியே
செய்கிறார்கள். They're not happy.
ஆனால் சந்தோஷம் இல்லை.
There's no triumph in their life.
அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை.
There's no joy in their life.
அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை.
There's no victory.
ஜெயம் இல்லை.
Now I want to show you a better way.
நான் மென்மையான ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Look at your deadness.
உங்களை மறித்து போன நிலைமையை பாருங்க.
Look at your wife's deadness or husband's deadness.
மனைவியுடைய அல்லது கணவனுடைய மறித்து போன நிலையை பாருங்க.
And say, Lord, I won't blame her, I won't blame myself.
ஆண்டவரே, அவளையும் நான் குறை சொல்ல மாட்டேன், நான் என்னையும் குறை சொல்ல மாட்டேன்.
We are sinners.
நாங்கள் பாவிகள்.
We have fallen.
நாங்கள் விழுந்து
போனவர்கள்.
மன்னியும் ஆண்டவரே.
But we trust you.
ஆனால் நாங்கள் உம்மை நம்புகிறோம்.
That you will make us righteous.
நீர் எங்களை நீதிமானாய் மாற்ற முடியும்.
You will make my path shine brighter and brighter and brighter and brighter. Till Jesus comes.
இயேசு வரும்வரை என்னுடைய பாதை ஆண்டவரே அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்வீர்.
I told the Lord that.
நான் ஆண்டவரிடத்தில் சொல்லி இருக்கிறேன்.
I say, Lord, I will never look at my weakness.
ஒரு காலம் நான் என்னுடைய பலவீனத்தை பார்க்க மாட்டேன்.
I will not look at my weakness.
என்னுடைய பலவீனத்தை நான் பார்க்க மாட்டேன்.
That was the trouble with the Israelites when they came to the borders of the promised land.
இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தினுடைய எல்லைக்கு வந்தபொழுது இந்த பிரச்சனை தான் இருந்தது. இதே பிரச்சனை தான்.
They looked at their weakness.
தங்களுடைய பலவீனத்தை பார்த்தார்கள்.
Joshua and Caleb looked at God.
யோசுவாவும் காலேபுமோ தேவனை பார்த்தார்கள்.
So I want to encourage you this morning.
நான் இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே,
I believe I'm going to be a son of light, a daughter of light from now on.
இன்றிலிருந்து ஆண்டவரே நான் ஒளியின் மகளாய் இருக்க போகிறேன்.
There'll be no more darkness in my life.
இனிமேலும் என் வாழ்க்கையில் இருள் இருக்க கூடாது.
Because I believe in you.
என்னடா நான் உம்மிலே நம்புகிறேன்.
Your power is going to lift me up.
உம்முடைய வல்லமையானது என்னை தூக்கி எடுக்க போகிறது.
I'm going to open myself to your Holy Spirit every day.
உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் என்னை திறந்து கொடுக்க போகிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Dear brother, sister.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Don't look at the deadness of your life.
உம்முடைய வாழ்க்கையின் மரித்து போன நிலையை பார்க்க வேண்டாம்.
Don't look at the deadness of your wife or husband.
நீ கணவனோ மனைவியினுடைய மரித்து போன நிலையை பார்க்க வேண்டாம்.
Say, Lord,
ஆண்டவரே,
I am going to look at your promise.
நான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை பார்க்க போகிறேன்.
Your promise.
உம்முடைய வாக்குத்தத்தம்.
Sin will not rule over you.
பாவம் உங்களை இனிமேலும் ஆண்டு கொள்ளாது.
Your path will shine brighter and brighter.
உம்முடைய பாதையானது இன்னும் பிரகாசமாய் பிரகாசமாய் ஒளி வீச போகிறது.
That's his promise.
தேவனுடைய வாக்குத்தத்தம்.
I will save you from your sins.
நான் உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிப்பேன்.
I will write my law in your heart and mind.
என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய மனதிலே எழுதுவேன்.
Say, Lord, I believe.
ஆண்டவரே, நான் அதை கீழ்ப்படுகிறேன்.
Some of you cannot control your tongue.
உங்களில் ஒரு சிலர் உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறீர்கள்.
Have you ever asked God to help you?
எப்பொழுதாவது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டிருக்கிறீர்களா?
I mean, you have tried yourself for so many years.
எத்தனை ஆண்டுகளாக நீங்களாகவே நாவை கட்டுப்படுத்த முயற்சி செய்திருக்கிறீர்கள்?
And you still couldn't control it.
ஆனாலும் உங்களால் இன்னும் கட்டுப்படுத்த முடியவில்லை.
Okay, why not trust God now?
சரி, போகட்டும். ஏன் இப்பொழுது தேவனை நீங்கள் நம்ப கூடாது?
Lord, I believe you can do it.
ஆண்டவரே, நீர் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
I'm going to trust you today.
இன்றைக்கு நான் உம்மை நம்ப போகிறேன் ஆண்டவரே.
That the life of Jesus is going to come up in me.
என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் ஜீவன் வர போகிறது.
You're going to change my wife.
நீர் என்னுடைய மனைவியை மாற்ற போகிறீர்.
Like Sarah.
சாராவை போல.
Her deadness went away and she got life inside her.
சாராளுடைய செத்து போன நிலைமை மாறி அவளுக்குள்ள ஜீவன் வந்தது.
Abraham had faith for that.
ஆபிரகாமுக்கு அதற்கென்று விசுவாசம் இருந்தது.
Why not have faith for your wife today?
ஏன் இன்றைக்கு உங்களுடைய மனைவியை குறித்து விசுவாசம் பெறக்கூடாது?
Heavenly Father.
பரலோக பிதாவே,
help us.
உங்களுக்கு உதவி செய்.
To glorify you.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்.
Trusting you.
உம்மை நம்ப உதவி செய்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.